இசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று March 18 சனிக்கிழமை 2023 நியூசிலாந்து தமிழ் மருத்துவர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியை அவருடன் கேட்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் பழமை போன்று இன்றைய சிந்தனையுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே திருமதி வர்சியே நிச்சயம் அவர்களுடைய இன்றைய சிந்தனை.
அனைவருக்கும் வணக்கம். வெறி நாய் போல நாலா திசையிலும் மனம் தரை கட்டு ஓடிக்கொண்டிருக்க கூடாது. தியானம் மூலம் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். பிறர் துன்பப்படும் போது பணம், உடல் உழைப்பு, வாக்கு ஆகியவற்றால் முடிந்த உதவியை செய்வது நம் கடமை. சண்டையையும் போட்டியையும் தவிர்த்து விடுங்கள். பிறர் மேல் ஆதிக்கம் செலுத்தாதீர்கள். அது பெரிய தவறு என்பதை உணருங்கள். எல்லாரிடமும் அன்பு, பேச்சில் இனிமை இவையே தொண்டாற்றுவதற்குரிய அடிப்படை இலட்சணம். சமூக சேவையும் கடவுள் பக்தியும் இணைந்து விட்டால் அகில உலகமும் நன்மை பெறும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இவ்வாரத்துக்கான திருக்குறளும் அது பற்றிய விளக்கமும். இந்த திருக்குறளை தருவதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் தெரிந்து செயல் வகை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்படிந்தாட்ட கடை. நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்தாற்ற கடை. இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவர்க்கு ஏற்றமாறு பொருந்துமாறு நன்மை செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் என மு வரதராஜன் அவர்கள் விளக்கம் தந்திருக்கின்றார். எவர் அவருக்கு எத்தகைய நன்மைகளை செய்தல் நன்மை பயக்கும் என உணர்ந்து செயற்படுதல் சிறப்பானதாகும். நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்தாற்ற கடை. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது விரியும் மூட்டுக்கள். இம்மாதத்துக்கான சிறப்பு நிகழ்ச்சி கலந்து சிறப்பிப்போர்கள் விரியும் மூட்டுக்கள் குழுவினர்.
மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் முகநூல் பக்கத்தினூடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். தமிழுக்கு தேன் என்றொரு பேருண்டு. காரணம் என்ன தெரியுமா? இதோ, தேன் கொண்டு வந்தவரை பார்த்து நேற்று ஏன் தேன் கொண்டு வரவில்லை என்று ஒருவர் கேட்க அதற்கு அவர் கூறிய இனிமை பொருந்திய விடை, ஐயா, நீங்கள் கூறியதை நினைத்தேன், கொல்லிமலைக்கு நடந்தேன், பல இடங்களில் அலைந்தேன், ஓரிடத்தில் பார்த்தேன், உயரத்தில் பாறைத்தேன், எப்படி எடுப்பதென்று மலைத்தேன், கொம்பொன்று ஒடித்தேன், ஒரு கொடியை பிடித்தேன், ஏறி சென்று களைத்தேன், பாத்திரத்தில் புளிந்தேன், வீட்டுக்கு வந்தேன், கொண்டு வந்ததை வடித்தேன். கண்டு நான் மகிழ்ந்தேன், ஆசையால் சிறிது குடித்தேன், மீண்டும் சுவைத்தேன், உள்ளம் களித்தேன், உடல் களைத்தேன், உடனே படுத்தேன், கண் அயர்ந்தேன், அதனால் மறந்தேன், காலையில் கண் விழித்தேன், அப்படியே எழுந்தேன், உங்களை நினைத்தேன், தேனை எடுத்தேன், அங்கிருந்து விரைந்தேன், வேகமாக நடந்தேன், இவ்விடம் சேர்ந்தேன், தங்கள் வீட்டை அடைந்தேன், உங்களிடம் கொடுத்தேன், என் பணியை முடித்தேன் என்றார். அதற்கு தேன் பெற்றவர், தேனினும் இனிமையாக உள்ளதே உமது விடை. இதனால் தான் நம் முன்னோர்கள் தமிழை தமிழ் தேன் என்று உரைத்தனரோ என கூறி மகிழ்ந்தார். படித்தேன், சுவைத்தேன், ரசித்தேன், ஆகையால் பகிர்ந்தேன்.
சிந்திக்க சில நிமிடம். இன்று உங்களுடன் சேர்ந்து சிந்திக்க இருப்பவர் சம்பருத்தி. பிறந்தோம், ஒரு நாள் இறந்தோம், இடையில் ஏதோ வாழ்ந்தோம். இது எம்மில் பலரினதும் வாழ்க்கை வட்டம். இந்த இடைப்பட்ட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுபவர் ஒரு சிலரே. அவர்களை பார்க்கும்போது நாம் என்னதான் செய்கின்றோம் என்ற ஏக்கம் வராமல் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நண்பனின் கதையை உங்களின் சிந்தனைக்காக இன்று உங்களுடன் பகிர்கின்றேன். ஒரு தமிழ் நண்பன் தனது 13 வயதில் போர்ச்சூழல் காரணமாக நாடு விட்டு ஐரோப்பிய நாடொன்றில் தஞ்சம் புகுகின்றான். அவன் தனது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் தற்சமயம் ஒரு தொழிற்சாலையில் ஒரு பிரிவின் பொறுப்பாளராக கடமையாற்றுகின்றான். எனினும் அவனது ஆத்மாவின் தேடல் எம் ஈழத்தை சுற்றிய வண்ணமே உள்ளது. இறுதிப் போரில் பாதிக்கப்பட்ட எம்மவர்களுக்கு தன்னாலான உதவியை செய்கின்றான். இருந்தும் இன்னும் இன்னும் எப்படியெல்லாம் உதவலாம் என்ற ஏக்கம் அவனில். அப்படியான நேரத்தில் அவனது தொழிற்சாலையில் குளிர்பானம் குடித்துவிட்டு போத்தல்களை எல்லோரும் குளிர் சாதன பெட்டிக்கு அருகில் கண்டபடி போட்டு செல்வதை காண்கின்றான். அந்த நாட்டில் எம்டி போத்தல்களை கொடுத்தால் ஒரு சிறு தொகை கிடைக்கும். உடனேயே கேன்டீனில் போய் ஒரு பெட்டியை எடுத்து வந்து தனது வேலை முடிந்ததும் அந்த எம்டி போத்தல்களை சேகரித்து அதை கொடுத்து அதற்காக கிடைக்கும் பணத்தை உண்டியலில் சேர்க்கின்றான். ஒரு வருட முடிவில் அதை எண்ணி பார்க்கும் போது 300க்கும் மேற்பட்ட யூரோக்கள் அதில் இருப்பதை காண்கின்றான். உடனேயே அதை போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு அனுப்பியும் வைக்கின்றான். இன்று வரை அவனது பணி தொடர்கின்றது. அத்துடன் அவனது சம்பாத்தியத்தில் ஒரு தொகையையும் போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அனுப்புவதும் தொடர்கின்றது. நம்மில் இப்படியான ஒரு சிலர் இருப்பது எம் எல்லோருக்கும் பெருமைதான். எனினும் நாம் என்னதான் செய்து கொண்டிருக்கின்றோம் சிந்தியுங்கள் நேயர்களே.
ஆண்டியோட கதைச்ச நான் அவளுக்கு குணப்படுத்த முடியாத ஒரு நாட்பட்ட நோய். பிள்ளைகள் ஒருவரும் அங்கையும் இல்ல. அதனால தான் ஏன் இனியும் இருந்து கஷ்டப்பட வேண்டும் என்று ஒரே புலம்ப
கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது இந்த கடுமையான நோயால பாதிக்கப்பட்ட சிலர் இந்த மருந்துகள் மூலம் அல்ல வேறு வலி மூலமா வேண்ட மூச்சை நிறுத்துறதுதான்.
சரியா சொன்னாலப்பா, ஒருவர் எந்த ஒரு மருத்துவத்தினாலும் மாற்ற முடியாத கடுமையான நோயினால பாதிக்கப்பட்டு மிகவும் துன்புறுகிறார் என்றால் அவரை அந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்காக மருந்து மூலம் இறந்து விடுமாறு செய்யப்படுவதே கரணக்குலை ஆகும்.
ஓ, எனக்கு இப்ப ஞாபகம் வருது. இந்த 2019 நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைம்ல ஏதோ ஓட் பண்ண சொல்லி கேட்டிருந்தவையல்லோ, அதுதானே?
ஓ, ஏதோ ரெண்டு கேள்வி கேட்டவை என்ற ஞாபகம் எனக்கும் இருக்குது. அதுல ஒன்று வந்து 2019 எண்ட் ஆஃப் லைஃப் சாய்ஸ் ஆக்ட் என்றது நினைக்கிறேன், இல்லையே?
ஓ, நீ சொல்றது சரியப்பா. இந்த 2019 எண்ட் ஆஃப் லைஃப் சாய்ஸ் ஆக்ட் இருக்குதல்லோ, அது 2021 நவம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு.
ஓ, அப்படி என்றா இந்த ஆக்ட தெரிவு செய்யறதுக்கு யாருக்கப்பா தகுதி இருக்கு?
ஓ, இதுல நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. எல்லோரையும் தகமை உள்ளவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. 18 வயதுக்கு மேற்பட்டவராகவும், நியூசிலாந்து சிட்டிசன் அல்லது PR உடையவராகவும் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக ஒரு குறித்த தீவிரமான நோயால் குறித்த நபரின் வாழ்க்கை 6 மாதங்களுக்குள் முடிந்துவிடக்கூடிய ஒரு நிலைமை இருக்க வேண்டும். மேலும் அந்த நபரின் உடல் திறனில் மீள முடியாத வீழ்ச்சி, நோய் காரணமாக தாங்க முடியாத ஒரு துன்பத்தை அனுபவிப்பதாகவும் இருக்க வேண்டும். இவற்றை விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த நபர் தான் இறப்பது பற்றி முடிவெடுக்கும் திறன் கொண்டவராக இருக்க வேண்டும்.
ஓகே, அதெல்லாம் சரி. அப்படி என்றால ஒருவர் வந்து மனநில பாதிக்கப்பட்டவர் என்றா அது என்ன மாதிரி?
இது சரியான கேள்வி. புறால் மனநிலையால பாதிக்கப்பட்டா அவருக்கு என்னென்ன
முடிவெடுக்கிறது?
நான் கேள்விப்பட்ட மாதிரிக்கு இந்த ஆக்டில 3 சட்ட ரீதியான விதிகள் இருக்குதாம். நினைச்ச உடனே யாருக்கும் கிடைக்காது. எண்ட் ஆஃப் லைஃப் ரிவ்யூ கமிட்டி தான் கடைசியில முடிவெடுக்குமாம். என்ன?
ஓமாம், இதுல வந்து ஹெல்த் பிராக்டிஸ் இருப்பினம், அவ வந்து வளமையான பராமரிப்பு மற்றும் மருத்துவ சட்ட நடைமுறைகளுக்கு பொறுப்பானவ. மற்றது வந்து ரெஜிஸ்டார் என்று சொல்லிருக்கல, அவைகள் வந்து இணக்கத்துக்கான சரிபார்த்தல் மற்றும் இவை தொடர்பாக வருகின்ற புகார்களை சரிபார்ப்பது மற்றும் இந்த ரெஜிஸ்டார் என்ற பொறுப்பு இதுதான். மற்றது வந்து ரிவ்யூ கமிட்டி என்று சொல்லிக்க, அவை என்ன செய்யணும் என்றால் இந்த சட்டத்தின்படி இறப்பு தொடர்பான கோரிக்கையை முன்வைப்பவர்கள் தொடர்பான அறிக்கைகளை மதிப்பாய்வு செய்து மற்றும் அது தொடர்பான இணக்கம் பற்றி இந்த ரெஜிஸ்டாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவது இவை என்ற பொறுப்பு.
சரி, இதையெல்லாம் விடுங்கப்பா. நாங்கள் இங்கே ஜோகிங் கண்டு வந்துட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செய்து வச்சுட்டு ஏது ஏதோ எல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். சரி, எல்லாரும் கொஞ்சம் மெதுவா தானே ஓட பாப்பமே.
ஓகே கைஸ், ஆன் யுவர் மார்க்ஸ், கெட் செட், ரெடி, ஸ்டார்ட், கோ!
நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறுவது படித்ததில் பிடித்தது. தொகுத்து வழங்குபவர் சிவந்தி. மனித மனங்களின் தூரங்கள். ஏன் மனிதர்கள் கோபத்தில் இருக்கும்போது ஒருவரை பார்த்து இன்னொருவர் சத்தம் போட்டு சண்டை பிடிக்கிறார்கள்? நேர்களே, நீங்கள் எப்போதாவது இதை பற்றி யோசித்திருக்கிறீர்களா, இல்லை ஆச்சரியப்பட்டேனும் இருக்கிறீர்களா? ஆம் நேர்களே, கோபம் பெறும்போது நாம் அமைதியை இழப்பதும் சத்தம் போடுவதும் இயல்பு ஆயினும் ஏன் நமக்கு அருகில் இருப்பவருக்கு சொல்ல வேண்டியதை அவர்களுக்கு கேட்கும் விதமாக சத்தம் போடாமல் சொல்ல முடியவில்லை? உண்மையில் எப்போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது கோபப்படுகிறாரோ அந்த நிமிடமே அவர்களுடைய இரு மனதும் வெகு தூரத்துக்கு பயணித்து விடுகிறது. அதனால் தான் ஒருவரை ஒருவர் பார்த்து சத்தம் போடுகிறார்கள். இதில் இருக்கும் உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருக்கும் போது ஒருவரை ஒருவர் பார்த்து இன்னொருவர் சத்தம் போடுவதும் இல்லை. அமைதியாகவும் அன்பாகவும் தமது கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்களுடைய மனிதர்களுக்கு இடையேயான தூரம் மிக குறைவாக இருப்பதே ஆகும். மனிதர்கள் அளவுக்கு அதிகமாக அன்பு ஒருவர் மீது இன்னொருவர் கொள்ளும்போது என்ன நடக்கும்? ஒருவருக்கு ஒருவர் பேச தேவையே இருக்காது. அவர்களின் மனது கிசகிசப்பு பேசுவதிலேயே கருத்து பரிமாறப்படும். இது எதனால்? அதுவும் மனிதர்களுக்கு இடையேயான தூரம் மிக குறைவாக இருப்பது. ஓ, மனது ஒன்றோடு ஒன்று இணைந்து இருப்பதுமாகும். இன்னும் இன்னும் அதிகமாக அன்பு செலுத்தப்படும் போது அங்கு வார்த்தையே தேவைப்படாது. அவர்கள் கண்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போதே அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் வெளிப்பட்டுவிடும். ஆகவே நேர்களே, நீங்கள் மனிதர்களோடு உறவு கொள்ளும் போது உங்கள் மனதுகளை தொலைவாக போகவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனதின் தூரங்கள் அதிகமாகும் வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீர்கள்.
சிரிப்போ சிரிப்பு வழங்குபவர் தாமரை. இது ஒரு கணவன் மனைவி இடையே நிகழ்ந்த ஒரு கலந்துரையாடல். அத்துடன் இந்நிகழ்வு சிரிக்க மட்டுமல்லாது நம்மை சிந்திக்கவும் வைக்கிறது. சரி, வாருங்கள் என்னவென்று பார்ப்போம். கணவன் வேலையில் இருக்கும் பொழுது மனைவியிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தி வருகிறது. அதில் என்னதான் இருந்தது? என்னங்க, வேலையால் வரும்போது சந்தையில் மரக்கறி வாங்கி கொண்டு வாருங்கள், மேலும் பரிமலா உங்களுக்கு ஹாய் சொல்ல சொன்னாள். கணவனின் பதில், எந்த பரிமலா? பரிமலாவும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. மெசேஜை படிக்கிறீர்களா என்று செக் பண்ணினேன். உடனே கணவனுக்கு ஒரு ஐடியா தோன்றியது. உடனே மனைவிக்கு போன் போட்டு, அம்மா, நான் இப்போ பரிமலா கூடத்தான் இருக்கிறேன். எங்கே இருக்கிறீர்கள்? மார்க்கெட்டில் தான் இருக்கிறேன் அம்மா. மனைவி தனக்குள், இது என்ன புதுக்கதையாக இருக்கிறது என்று எண்ணிவிட்டு, நான் வருகிறேன், அங்கேயே இருங்கள் என்று போனை வைத்துவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பினாள். அங்கு சென்று பார்த்தபோது கணவனை காணவில்லை. உடனே கணவனுக்கு போன் போட்டு, நான் வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நான் ஆபீஸில் தானம்மா இருக்கிறேன். அதுதான் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாயல்லே, மரக்கறியிலே வாங்கி கொண்டு நீயே போ. அதனை கேட்ட மனைவிக்கு கோபம் தலைக்கேற சட்டென்று கைபேசி தொடர்பு துண்டிக்கப்பட்டது.
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் விரியும் ஒட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக எமது விரியும் ஒட்டுக்கள் நிகழ்ச்சியின் பிரதான ஒருங்கிணைப்பாளர் கலாநிதி தமிழினி பாமதேவன் அவர்களுடைய தந்தையார் திரு பாமதேவன் அவர்கள் இந்த வாரம் இயற்கை எய்திய செய்தி எம் காதுகளுக்கு எட்டியிருக்கின்றது. அவருடைய ஆத்மா இறைவன் பாதகமலங்களை சேர எல்லாம் வல்ல இறைவனை முத்தமிழ் ஓசை வானொலியின் சார்பிலே வேண்டி நிற்கின்றோம். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு கண்ணோட்டம் குறிஞ்சி மாரிமுத்து பாலசுப்ரமணியம் கு.மா.பா என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற சிறந்த திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் இயக்குனர். அவர் பற்றிய நிறை வலைகளோடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள்.
அமுதை பொழியும் நிலவே சிங்கார வேலனே தேவா சித்திரம் பேசுதடி காணா இன்பம் கனிந்ததேனோ இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே வானம் மீதில் நீந்தி ஓடும் வெண்ணிலாவே மலரும் வான் நிலவும் சிந்தும் அழகெல்லாம் உன் எழில் வண்ணமே கனவின் மாயாலோகத்திலே உன்னை கண் தேடுதே மாசிலா நிலவே நம் காதலை மகிழ்வோடு. இப்படி நூற்றுக்கணக்கான காலத்தால் அழியாத இனிய திரைப்பட பாடல்களை தந்தவர் குறிச்சி மாரிமுத்து பாலசுப்ரமணியம் எனும் கு.மா. பாலசுப்ரமணியம். இவர் May 13, 1920 திருவாரூரை அடுத்துள்ள வேலுக்குடி என்ற சிற்றூரில் மாரிமுத்து கோவிந்தம்மாள் இணையருக்கு ஒரே மகனாக பிறந்தார். குறிச்சி இவர்களது பூர்வீகம் என்பதால் குறிச்சி மாரிமுத்து பாலசுப்பிரமணியம் என்பதை சுருக்கி பிற்காலத்தில் கூமாப்பா என்று அழைக்கப்பட்டார். எளிய விவசாய குடும்பம். தந்தை இவரது குழந்தை பருவத்திலேயே காலமானார். குடும்பத்தை வறுமை சூழ உழைக்க அஞ்சாத அன்னை தாங்கி பிடித்தார். ஆயினும் கல்வி 6ஆம் வகுப்போடு நின்று போனது. விவசாய வேலையில் தாய்க்கு துணையாக இருந்தார். அக்காலகட்டத்தில் தாயார் பாட கேட்ட தேவார திருவாசக பாடல்கள் பன்னிசை ஞானத்தை இவருக்கு அளித்தன. விவசாயத்தில் நிரந்தர வருமானம் கிடைக்காததால் மளிகை கடை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார். பொட்டலம் மடிக்க அங்கு வைத்திருக்கும் புத்தகங்களை கிடைத்த நேரத்தில் வாசிப்பார். அவ்வாறே அறிவை வளர்த்து கொண்டார் கூப்பா ரா நா பிச்சைமூர்த்தி போன்றோரின் சிறுகதைகள் இவரில் எழுத்தார்வத்தை துளிவிடச் செய்தன. தானும் ஒரு சிறுகதையை எழுதி பத்திரிகைக்கு அனுப்பினார். இவரது இன்பத்துளி என்ற சிறுகதை எழுத்தாளர் நவீனன் நடத்தி வந்த நவைவன் இதழில் பிரசுரமானது. தொடர்ந்து திருமகள், சண்டமாருதம், பிரசண்ட விகடன், கலைமகள் போன்ற இதழ்களில் கதை கட்டுரைகள் வெளியாயின. பாரதியாரின் கவிதைகள் இவரை மிகவும் கவர்ந்தன. பாரதிதாசன் கவிமணியின் கவிதைகள் இவரை கவர்ந்தன. அவர்களை அடியொற்றி இவரும் சிறு சிறு கவிதைகளை எழுதினார். 1941 மரகதவல்லி அம்மையாருடன் திருமணம் நிகழ்ந்தது. ஆனால் 1942 அவ்வம்மை காலமானார். மீண்டும் தனி மனமானார். தனி மாமனார் கூமாப்பா தனது மனதை இலக்கிய வாசிப்பிலும் எழுதுவதிலும் செலவிட்டார். நண்பர் ஒருவர் அறிமுகத்தின் மூலம் மதுரை சென்று சீப்பா ஆதித்தனார் அவர்களை சந்தித்தார். அவரது தமிழன் மாத இதழில் உதவி ஆசிரியராக சேர்ந்தார். பிழை திருத்துவது முதல் அச்சிடுவது வரை இதழியல் நுணுக்கங்கள் அனைத்தையும் கற்றார். சில ஆண்டுகளுக்கு பின் அப்பணியிலிருந்து விலகினார். சில மாதங்கள் வேலையில்லாமல் இருந்தார். இதை அறிந்த பரளி சு நெல்லையப்பா இவரை கொழும்பில் இருந்து வெளிவந்த வீரகேசரி இதழுக்கு பணியாற்றும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அடுத்து சில காலம் மேதாவி இதழுக்கு ஆசிரியராக பணிபுரிந்தார். பின்னர் மாப்பூசி நடத்திய தமிழ் முரசு இதழில் துணை ஆசிரியராக சேர்ந்தார். அக்காலகட்டத்தில் சிந்தாதிரிப்பேட்டை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றிய திருவேங்கடம் என்பவர் இவருக்கு நண்பரானார். கூமாப்பாவின் திறமையை அறிந்த அவர் இலக்கண நுணுக்கங்களையும் மரபு கவிதைகள் இயற்றும் உத்திகளையும் கற்றுக் கொடுத்தார். மரபு கவிதைகள் எழுதுவதில் தேர்ந்தவரானார் கூமாப்பா. 1946 ஜெயலட்சுமி அம்மையாருடன் மனம் நிகழ்ந்தது. நன்மக்கட் பேறு வாய்த்தது. திராவிட இயக்கங்கள் வேறுவிட்டு வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் மாற்று சிந்தனையை தமிழ் தேசிய நோக்கமும் கொண்ட மாப்பூசி ஒத்த கருத்துள்ளவருடன் இணைந்து தமிழரசு கழகத்தை ஆரம்பித்தார். அதன் பொதுச் செயலாளரானார் கூமாப்பா. இந்நிலையில் நண்பரான இயக்குநர் பா நீலகண்டன் மூலம் ஏவிஎம் நிறுவனத்தில் பணியாற்றும் வாய்ப்பும் கிடைத்தது. நீலகண்டன் ஓரிரவு படத்தை இயக்க துணை இயக்குநராக பொறுப்பேற்றார் கூமாப்பா. அண்ணாதுரை கதை எழுத அதனை படித்து பார்த்து காட்சிகளாக பிரித்து பிரதி மேம்படுத்தும் பணியினை மேற்கொண்டார் குமா பாலசுப்ரமணியம். அண்ணா எழுதியது ஓர் இரவில் காட்சியும் வசனமும் இவரை மிகவும் ஈர்க்கவே அதனை ஒரு பாடலாக வடித்து பிரதிகளில் இடையே வைத்தார். கதையினோடு அதனை படித்து பார்த்த பா நீலகண்டன் கூமாப்பாவை பாராட்டியதுடன் ஏவிஎம்மின் அந்த பாடலை திரையில் பயன்படுத்த அனுமதி பெற்று புவிமேல் மானமுடன் உயிர் வாழ வழி ஏதும் இல்லையே என்ற பாடல் பதிவு செய்யப்பட்டு காற்றலைகளில் தவழ்ந்தது. ஓரிரவு படத்தின் மூலம் ஒரே இரவில் திரைப்பட பாடலாசிரியரானார் நம்முடைய கூமாப்பா. அக்கால திரைப்பட பாடல் உலகில் உடுமலை நாராயணகவியும் தஞ்சை ராமையதாசும் கோலோச்சினர். அதனால் திரைப்பட பாடல் எழுதும் வாய்ப்பு அரிது என்றாலும் கூமாப்பாவிற்கு வாய்ப்புகள் வர தொடங்கின. சுதர்சனம், ஜி ராமநாதன், டி ஜி லிங்கப்பா போன்றோர் இயக்குநர்களின் அழுத்தங்களை மீறி குறைந்தது ஒரே ஒரு பாடலாவது கூமாப்பாவுக்கு வழங்கினர். காரணம், மெட்டுக்கு பாட்டாத பாட்டாக இருந்தாலும் பாட்டுக்கு மெட்டாக இருந்தாலும் இசையமைப்பாளருக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் கூமாப்பாவின் பாடல்கள் இருந்து வந்ததுதான். நாளடைவில் நிறைவு பற்றிய பாடலா கூப்பிடு கூமாப்பாவை, இயற்கை வர்ணனையா கூப்பிடு கும் பாலசுப்ரமணியனை, கவிச்சுவை சொற்கள் வேண்டுமா கவிச்சுவை சொற்சுவை வேண்டும், படித்தவர்களுக்கும் பாராட்ட வேண்டும், பாமரர்களும் முணுமுணுக்க வேண்டுமா, அதனை பாவடிவில் எழுதுவதுதான் சரியாக இருக்கும் என்று இயக்குநர்களையும் சொல்ல வைக்கும் அளவுக்கு திறமையால் உயர்ந்தார் குமா பாலசுப்ரமணியம். எப்படி பத்திரிகையில் அத்தனை பாடல்களையும் அத்துப்படி ஆனதோ தெரியவில்லை. அப்படியே திரையுலகில் கதையமைப்பு, காட்சி அமைப்பு முதல் இயக்க முறை அனைத்தும் அத்துப்படியானது இவருக்கு. அதனால் பல இயக்குநர்கள் இவரை தங்களது படத்தின் கதை விவாதத்துக்கு அழைத்து ஆலோசித்தார்கள். பல படங்களுடன் துணை இயக்குநராகவும் ஆலோசகராகவும் பணிபுரிந்திருக்கிறார் குமாப்பா. குறிப்பாக பா நீலகண்டனின் பல படங்களுக்கு இவர்தான் ஆலோசகர். மகாகவி காளிதாஸ் கதை வசனம், கொஞ்சும் சலங்கை வசனம், வேலைக்காரன் 1952 கதை மட்டும் போக பல புகழ்பெற்ற படங்களில் பங்களித்துள்ளார் இவர். நான் பாடியவற்றில் மிகவும் எனக்கு பிடித்த பாடல் என்று பி சுசீலா சொன்னபோது அமுதை பொழியும் நிலவே, எஸ் ஜானகிக்கு பிடித்தது சிங்கார வீரனே தேவா, இரண்டையும் எழுதியவர் குமா பாலசுப்ரமணியம். திரைப்படங்களை யாப்பு ஒழுவாமல் எழுதுவதில், திரைப்பட பாடல்களை யாப்பு ஒழுவாமல் எழுதுவதில் தேர்ந்தவர் இவர். கண்ணதாசன், வாலி உட்பட பல சக கவிஞர்களையும் மனம் கவர்ந்த கவிஞர், சுயமாகவே கற்று தன்னை மேம்படுத்திக் கொண்டவர். காமு, ஷெரீப், கூசா, கிருஷ்ணமூர்த்தி போன்றோரின் நெருங்கிய நண்பர். இயக்குனர் ஏ பி நாகராஜன், எழுத்தாளர், பதிப்பாளர் தமிழ்ப்பண்ணை சின்ன அண்ணாமலை போன்றோர் இவருக்கு நெருங்கிய நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஏப்ரல் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பில்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லிஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஏப்ரல் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர். அல்லது நேர்களே, தொடரும் குறிஞ்சி மாரிமுத்து பாலசுப்ரமணியம் திரைப்பட பாடல் ஆசிரியர் அவருடைய சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து வான் அலைகளினூடாக சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.